மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷமாக இந்த நல்ல நாளில் இந்த ஒரு நாள் மாநாட்டில் நாம் யாவரும் பங்கெடுப்பதற்கு தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு நல்லதொரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்ள கடவும். ஈரோட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள் அவர்களுடைய சார்பிலையும் கூட என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் யாவரும் இங்கு வந்து இருப்பதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், இந்த நாளில் நமக்கு 38 புதிய அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் கிடைக்க பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரத்தில் அங்கமாகும் அந்த உன்னதமான ஒரு முடிவை ஏறெடுத்து தேவனோடு கூட அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்திருக்கிற அந்த சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கூட என்னுடைய விசேஷித்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆரம்பித்திருக்கிற உங்களுடைய இந்த ஓட்டம் தேவனுடைய சித்தம் செய்வதில் அவர் சித்தத்தின்படியே அதை நிறைவேற்றி அவரிடத்தில் அந்த மேலான ஸ்லாக்கியத்தை அடைய தேவன் உங்களை வழிநடத்துவார் என்று உங்களுக்காக எங்களுடைய ஜெபங்களை நான் ஏறெடுக்கிறேன். இது சந்தோஷமான ஒரு நாள் மிக முக்கியமா. ஏன்னா சகோதர சகோதரிகளே, எப்பயெல்லாம் நமக்கு பேப்டிசம் நடக்குதோ அதில் நமக்கு ஒரு அருமையான அடையாளம். இன்னமும் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை முடிவடைந்து விடவில்லை. தேவனுடைய அந்த கிருபை இன்னும் நமக்கு நீடிக்கப்பட்டிருக்குது. சுனாமம் கூட அந்த வாய்ப்பில் இருக்கிறதுனால நாம் இதை பார்க்கும் பொழுது நாம் அங்க சந்தோஷம் அடைவது தான் நியாயம். அது மாத்திரமல்ல, இது போன்ற ஒன் டே கன்வென்ஷன்ஸ் மீட்டிங்ஸ் எங்கெல்லாம் பேப்டிசம் இருக்கிறாங்களோ சகோதர சகோதரிகளே, அது நம்மளோட நாம் செய்துட்ட அந்த ஒரு உடன்படிக்கை பேப்டிசம். அதை நாம மீண்டும் நினைவு கூர்ந்து புதுப்பித்து கொண்டு கடந்த நாட்களில் இருந்த வைராக்கியத்தை இன்னும் அதிகரித்துக் கொண்டு உத்வேகத்தோடு நம்முடைய பொருத்தனையை நாம் நிறைவேற்றுவதற்கு கூட இதை நம்மை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் இது ஒரு உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் தேவன் நமக்கு இன்னைக்கு அங்கே தந்திருக்கிறாங்க. ஸோ இந்த தினத்தில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை பேசுவதற்காக எனக்கு தரப்பட்ட இந்த வாய்ப்புக்காக கூட தேவனுக்கு நான் நன்றி ஏறெடுத்துக்கிறேன். இந்த நாளில் விசேஷமாக உடன்படிக்கை பண்ணின சகோதரர்களுக்காக ஒரு எளிய அதே சமயத்தில் சிறிய பகுதியை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அது மற்ற எல்லாருக்கும் கூட பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதத்தை தான் அங்கு தரும். நாம் பார்க்க போகிற அந்த பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் உங்களுக்கு அறிவிச்சார், இஸ்ரேலர்களுடைய அனுபவத்தில் உள்ள பாடங்கள். அதாவது கடந்த சில நாட்களாக சில எக்லீஷியாஸில் வனாந்திர பயணம் என்ற தலைப்பில் நாம் ஸ்டடி பண்ணிட்டு இருந்த பொழுது மாம்சீக இஸ்ரேலருக்கு தேவன் கொடுத்துட்ட அந்த அனுபவங்களில் நமக்கு அநேக எச்சரிப்புகள் அறிவுறுத்தல்கள் இருப்பதை நாம் தியானிச்சு வந்தோம். அந்த பாடத்தில் இருந்து உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிற இந்த நல்ல தருணத்தில் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் பேசுறதுக்கு நான் விருப்பப்படுகிறேன் சகோதர சகோதரிக்கு. நம்ம பார்ப்பது மாம்சீக இஸ்ரேலருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமா அவர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து கானானை நோக்கி வனாந்தரத்தின் வழியாக பயணம் செய்த பொழுது அவங்களுக்கு நேர்ந்திட்ட சில அனுபவங்கள், அவர்கள் உட்பிரவேசிச்ச சில அனுபவங்கள், அதன் மத்தியில் வெளிப்பட்டுட்ட சில அவங்களுடைய பலகீனங்கள், அது நிமித்தம் நாம் அடைய வேண்டிய எச்சரிப்புகள், இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சோ இது எப்படி ஆரம்பிக்கலாம்? நமக்கு ரொம்ப பரிச்சயமான பகுதி தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில நான் பேச எடுத்துட்டேன் சகோதர சகோதரிகளே. அதனால விலாவரியாக வசனங்களை காண்பித்து போக வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரேலர் அங்க எகிப்துக்கு போன அந்த சூழல் எல்லாம். ஆனா அதற்கு எகிப்தில் அவர்கள் போவதற்கு முன்பதாக அவர்கள் பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல, போதும். சோ இது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். கானான்ல யாக்கோபினுடைய பிள்ளைகளாக 12 பேரும் அங்க சந்தோஷமாக இருந்த ஒரு காலம் அங்க இருந்தது நமக்கு தெரியும். அப்போ யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவருக்கு செய்திட்ட தீமை நிமித்தம் யோசேப்பு எகிப்துக்கு போக வேண்டிய சூழல், எகிப்துக்கு போனார். ஆனா கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில அவர் எகிப்துல உயர்த்தி வைக்கப்பட்டார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். சூழல் மாறும் பொழுது அவருடைய சகோதரர்கள் கூட இஸ்ரேலர்கள் அங்க கானான்ல இருந்து எகிப்துக்கு அங்க வர வேண்டிய ஒரு சூழல் இருந்து அவர்கள் வந்தாங்க. அவர்களே பஞ்சத்து நிமித்தம் கஷ்டங்கள் மத்தியில எகிப்துக்கு வந்து இருந்தாலும் அங்க அவங்களுடைய சகோதரர் யோசேப் இருந்தார். அது ஒரு சாதகமான சூழல். அதனால அந்த சாதகமான சூழல்ல ரொம்ப ஆசீர்வாதமாக அவர்கள் பழுகி பெருகி வாழ்ந்து வந்ததை நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா சூழல் மாறின போது அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் அங்க நேரிட்டது நமக்கு தெரியும். யோசேப்பை மறிக்க, யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் ராமசேஸ் அவரு வரும் பொழுது இஸ்ரேலரை அவங்க அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கடினமான வேலைகள் வாங்கினதெல்லாம் நமக்கு அங்க தெரியும். சோ இந்த சூழல் வந்திருக்கும் பொழுது அங்க நடந்த சில விஷயங்களை நம்ம யாத்ராகமம் முதல் அதிகாரத்துல நம்ம வாசித்து நாம் அறிகிறோம். அதாவது பார்வோனுடைய கொடுமையான ஆட்சிக்கு கீழே ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய கூக்குரல், இது குறித்து நாம் வாசிக்கிறோம். வசனம் எடுங்க, யாத்ராகமம் 1 அதிகாரம் வசனம் 7. கண்டினியூ பண்ணுங்க. அப்படி ஷார்ட் பார்ட்
யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிடம் ஏராளமானவர்கள்
யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இஸ்ரேல எகிப்துல இருந்துட்டாலும் அந்நிய தேசத்துல இருந்துட்டாலும் அவர்களே பழுகி பெருகி அங்க ஆசீர்வாதமாக வந்ததை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சூழல் பார்க்கும் பொழுது எகிப்தினுடைய அதிபதியா இருக்கிற பார்வோன் அங்க பயப்படுறார் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த எண்ணிக்கை பார்த்து. நெக்ஸ்ட் வாசிங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும், அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் என்று அங்க அவங்களுக்கு விரோதமா பார்வோன் திட்டம் தீட்டுவதுதான் இந்த வசனங்களை நாம் அங்க பார்க்கிறோம். சோ இப்படியாகத்தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஒரு சூழல் அங்க மாறி போயிருந்துச்சு. வசன வாசிங்க மறுபடியும். ஆம் சகோதர சகோதரிகளே, இது போதும். இதுதான் முதல்ல நாம தியானிக்க வேண்டிய ஒரு சின்ன பகுதி. அவர்களை ஒடுக்குவதற்காக கடினமான வேலையெல்லாம் கொடுத்து அவர்கள் தனக்காக, அதாவது ராமசேஸ் பார்வோனுக்காக 2 பட்டணங்களை கட்டும்படிக்கு அந்த வேலையில அவர்களை முழுவதுமாக ஈடுபடுத்தினது பார்க்கிறோம். சோ அந்த பட்டணங்களுக்கு பெயர் இங்க சொல்லப்பட்டிருக்குது. பித்தோம் ராமசேஸ். சகோதர சகோதரிகளே, இந்த விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் தான், உங்க எல்லோருக்கும் சுலபமாக புரிஞ்சிடும். ஒரு அருமையான நிழல் பொருள் அங்க இருக்கிறது நாம பார்க்கிறோம். ஆனா ரொம்ப இந்த நாள்ல உடன்படிக்கை பண்ணின சகோதர சகோதரிகளுக்கு, நாம் எப்படி இருந்தோம், எப்படிப்பட்ட அழைப்புக்குள்ளாக எப்படியாக அழைக்கப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம், இனிமேல் நம்மளுடைய ஜீவியம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைப்பதில் இந்த பகுதி நான் அவங்களுக்காக சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். சோ இது அருமையான ஒரு நிழல். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனம் எகிப்துல அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு மேல பார்வோன் ராஜாவா இருக்கிறார். அவரு மிகப்பெரிய ஒரு கொடுமைக்குள்ள இஸ்ரேல் ஜனங்களை அங்க வழி நடத்திட்டு இருக்கிறார். அவர்களுடைய கவனம் வேறு எங்கும் திரும்பி விடாத படிக்கு அவர்கள் தனக்காக பித்தோம் மற்றும் ராமசேஸ் என்ற பட்டணங்களை கட்டும் படிக்கு அந்த வேலைகளை முழுவதுமாக அவங்களை ஈடுபடுத்தி வேலை வாங்கி இருந்தது தான் நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ நமக்கு தெரியும் இது நிழல், இதனுடைய பொருள் அதாவது பார்வோன் சாத்தானுக்கு நிழல், எகிப்து உலகத்துக்கு நிழல், இஸ்ரேல் ஜனங்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு நிழல், இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ இப்படி நாம பார்க்கும் பொழுதுதான் இந்த சுவிசேஷ யுகத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய அனுபவங்கள் எப்படி எல்லாம் இருக்கும் என்று சொல்லி தேவன் அந்த விஷயங்களா யூத யுகத்தின் சம்பவங்களுக்குள்ள நிழலாக அங்க வைத்திருக்கிறார். சோ டிவைன் சார்ட் நாம பார்க்கும் போது நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. எப்போது அந்த தெய்வீக திட்டத்துல ஒரு ரெண்டு யுகங்கள் இணையான யுகங்கள், இங்கிலீஷ்ல பேரலல் டிஸ்பென்சேஷன்ஸ், அதாவது இணையான யுகங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு யுகத்தை போலவே பல விஷயங்கள்ல ஒத்திருக்கிற இன்னொரு யுகம் அங்க நாம பார்க்கிறோம். எந்த யுகங்கள் அந்த மாதிரி இணையான யுகங்கள்? யூத யுகம் மற்றும் சுவிசேஷ யுகம். சோ யூத யுகம் அது மாம்சீக இஸ்ரேலர்களை தேவன் அங்க ஆயத்தம் பண்ணிட்ட ஒரு பகுதி. அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சுவிசேஷ யுகம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை அவர் ஆயத்தம் பண்ற ஒரு பகுதி. சோ இந்த ரெண்டு யுகங்கள் தான் ஒரே மாதிரி ஒத்திருக்குது என்று நாம பார்க்கிறோம் தேவனுடைய திட்டத்துல நிறைய விஷயங்கள்ல. சோ அப்ப மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு அந்த யூத யுகத்துல நடந்துட்ட அநேக விஷயங்கள், சுவிசேஷ யுகத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு நேரப்போகிற விஷயங்களை அருமையாக அங்க சித்தரிக்குது நிழலால். அதனால்தான் 1 கொரிந்தியர் 10:11 சுருக்கமா நாம் அந்த மாம்சீக இஸ்ரேலருடைய அனுபவங்கள் நமக்கு எப்படி இருக்கு என்று அப்போஸ்தல் பவுல் சொல்லும் பொழுது அவைகள் அவங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவிச்சுச்சு, ஆனா உலகத்தின் முடிவுல இருக்கிற நமக்கு எப்படி இருக்கு, அவைகளை எச்சரிப்பு உண்டாக்கும் பதற்கு இருக்கு என்று நாம பார்க்கிறோம். சோ அந்த வகையில சகோதர சகோதரிகளை இந்த யூத யுகத்துல இஸ்ரேலருடைய அந்த சில அனுபவங்கள் நமக்கு நல்ல பாடம். அதனால தான் நாம் அதை அங்க கொஞ்சம் பார்க்கிறோம். சோ இங்க நாம பார்க்கிறோம் இந்த ஒரு நிழல், இதை நாம் இப்போ வசனங்களின் மூலமாக நாம் அங்க நடந்து போவோம். வசனம் நீங்க காண்பீங்க இது எப்படி இந்த நிழலுடைய நிஜம் நம்ம பார்க்கிறோம். அங்க இருந்துட்டார் பார்வோன். பார்வோன் யாருக்கு நிழல் என்று நம்ம அங்க கண்டுபிடிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சோ அந்த பார்வோன் அதாவது இஸ்ரேல் ஜனங்களை அடிமை தனத்துக்குள்ள கொண்டு போன பார்வோன் பர்டிகுலரா, ஏன்னா அதற்கு முன்னாடி இருந்தவங்க நல்லவங்களா கூட இருந்தாங்க யோசேப் இருக்கிற வரைக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் பார்வோன் இவருடைய காலத்துல தான் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. சோ இந்த பார்வோனுடைய பேரு ராமசேஸ். சோ இந்த பேர்ல இருக்கு அவரு யாருக்கான ஒரு நிழலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. எகிப்து ஜனங்கள் வந்துட்டு சூரிய கடவுளை வணங்கின ஜனங்களா இருந்தாங்க. அந்த சூரிய கடவுளுடைய பேர் ரா. சோ அந்த பார்வோன் தனக்கென்று ஏற்படுத்திக் கொண்ட அந்த பெயர் பார்க்கும் பொழுது ராமசேஸ், ராமசேஸ் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் அதனுடைய அர்த்தம் சைல்ட் ஆஃப் தி சன். தமிழ்ல ஒருவேளை நம்ம ஒளிபெயர்க்கணும்னா சூரியனுடைய குமாரன் இல்லாட்டி சூரிய புத்திரன் எது வேணா நம்ம அங்க சொல்லலாம். சோ இந்த அர்த்தம் கொள்ளும் பெயர் தான் தனக்காக அந்த பர்டிகுலர் பார்வோன் அங்க சூட்டியிருந்தது பார்க்கிறோம். ராமசேஸ் சூரியனுடைய குமாரன் என்கிற அர்த்தத்துல அந்த பெயர் அங்க இருக்குது. சோ இந்த பார்வோன் அருமையான அடையாளம் பைபிள்ல, அருமையான நிழல் யாருக்கு என்று சொல்லும் பொழுது இதே போன்ற ஒரு பெயர் தான் சாத்தானுக்கு அங்க இருக்குது. சாத்தானுக்கு வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் லூசிபர். சோ லூசிபர் அதனுடைய மீனிங் நம்ம பார்க்கும் பொழுது லைட் பேரர், பிரகாசமான அந்த ஒரு ஒளி தரக்கூடிய ஒரு போன்ற ஒரு ஒரு சாயல் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த அர்த்தத்துல நம்ம பார்க்கிறோம். சாத்தான் குறிச்சு நம்ம வசனம் வாசிக்கும் பொழுது 2 Corinthians 11:14 பார். சோ சாத்தான் கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அங்க தரிச்சு கொள்ளுகிறவராக அங்க இருக்கிறார். சோ இந்த பார்வோன் தனக்கு அதே போன்ற பெயர் அங்க சூட்டியிருக்கிறது பார்த்தோம். சோ பார்வோன் ரொம்ப அருமையான நிழல் சுருக்கமா சொல்லிட்டா சாத்தான். சோ இப்போ பார்வோன் சாத்தானுக்கு நிழல் என்று சொல்லும் பொழுது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆளுகைக்குள்ள இருக்கிற அந்த எகிப்த், அது ரொம்ப அருமையா நமக்கு தெரியும் இந்த உலகத்துக்கு அடையாளமாக அங்கிருக்கு. ஏன்னா உலகம் அந்த சாத்தானையும் உலகத்தையும் தொடர்பு படுத்துற வசனம் வாசிக்கிறோம் 2 Corinthians 4:4. இந்த வசனத்துல இந்த பிரபஞ்சம் பார்க்கிறோம், இந்த உலகம், அதே சமயத்துல இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் பார்க்கிறோம் சாத்தான். சோ சாத்தான் இந்த உலகத்தை தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி அங்க கட்டுப்படுத்தி ஜனங்களை சகோதர சகோதரிகளை அங்க நிழல்ல பார்க்கிறோம். அங்க பார்வோன் அடிமைப்படுத்தினது போல சாத்தான் இன்னைக்கு ஆதாமினுடைய சந்ததிய பாவம் மற்றும் மரணத்துக்கு அடிமையாக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். பார்வோன் சாத்தான் எகிப்து உலகம், இந்த எகிப்துக்குள்ள அடிமைகளாக இருக்கிறாங்க இஸ்ரவேலர். சோ இந்த இஸ்ரவேலர் ஒரு அருமையான நிழல் பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு இஸ்ரவேலர் இருக்கிறாங்க கலாத்தியர் 6:16. பைபிள்ல நாம் பார்க்கிறோம் தேவனுடைய இஸ்ரவேலர்கள் கூட இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஆஃப் காட். சோ இந்த மாம்சீக இஸ்ரவேலர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு ஒரு அருமையான அடையாளம். சோ அது யூத யுகம் என்று பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் நிஜமல்ல சுவிசேஷ யுகத்துல அங்க நிறைவேறக்கூடியதாக அங்க இருக்கு. சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமா புதிதாக உடன்படிக்கை பண்ணின அந்த சகோதர சகோதரிகள் இந்த பிக்சர் நல்லா அங்க உணரலாம். ஆமா, மாம்சீக இஸ்ரவேலர் எகிப்துல சாத்தா அதாவது பார்வோனுடைய ஆளுகைக்கு கீழே அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது போல நாமும் இருந்துட்டோம் இந்த உலகத்துல சாத்தானுடைய பிடியில அந்த அடிமைகளாக பாவத்திற்கு. ஆனா இப்படி இருந்த போது அங்க மாம்சீக இஸ்ரவேலருடைய கதறல் தேவன் நோக்கி போகும் பொழுது தேவன் அவங்களுக்கு ஏற்ற வேளையில ஒரு இரட்சகர் மூலம் அங்க விடுதலை ஏற்படுத்தினார் என்று கூட பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். மோசே வந்து மாம்சீக இஸ்ரவேலர எகிப்துல இருந்து பார்வோனின் பிடியில் இருந்துட்டு அங்க விடுவிச்சார் என்று கூட நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இதெல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிழலாக அங்க இருக்கிறது நாம் அங்க பார்க்கிறோம். சோ இங்க நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன பாக்குறோம்னா, பாருங்க அந்த மாம்சீக இஸ்ரேலர் பார்வோன் எதனால கொடுமைப்படுத்தினார்னா, தனக்கு என்று சொல்லி அந்த வசனம் வாசிங்க, யாத்ராகமம் 1:6 மன்னிக்கணும் 11 பாருங்க, அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால ஒடுக்கும் படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினாங்க. ரொம்ப சுருக்கமா சொன்னா, அந்த இஸ்ரேலர் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டுட்டாங்கன்னா, இந்த ரெண்டு பட்டணங்களை கட்டுவதே அவங்களுடைய முழு நேர ஒரு வேலையாக பார்வோன் நியமிச்சா. தனக்காக அந்த ரெண்டு பட்டணங்கள் அவர் கட்டுவதற்கு அங்க கட்டளை கொடுத்துட்டு அந்த வேலையிலேயே நித்தமும் அவர்கள் ஈடுபட்டு இருந்து வேற எதுவுமே சிந்திக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்க பார்வோன் அங்க ஏற்படுத்தும். இது ஒரு அருமையான நிழல் நாம் அங்க சிந்திக்கும் பொழுது. நாம் கூட இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இந்த சுவிசேஷ யுகத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய விஷயங்கள் இதுல ரொம்ப அருமையான நிழலாக அங்க இருக்கு. சாத்தான் கூட இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை இதே போன்ற ஒரு வேலையில தான் அங்க ஈடுபடுத்தி இருந்தார். எப்படி அங்க நிழல்ல நம்ம பார்க்கும் போது, இந்த ஜனங்கள் பெருகினா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பெருகினா தன்னுடைய ஆளுகைக்கு தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்துடும் என்று பார்வோன் பயந்தாரோ, அப்படியே சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி அங்க உண்டான போது ஏற்படுத்தப்பட்ட போது இந்த கிறிஸ்தவம் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த ஆவிக்குரிய இஸ்ரேல இவர்கள் வளர்ந்தாலும் இந்த கிறிஸ்தவம் வளர்ந்தாலும் இந்த பூமியின் மீதான தன்னுடைய ஆளுகைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது என்று சாத்தான் உணர்ந்தார். அங்க பார்வோன் நிழல்ல, இங்க நிஜத்துல சாத்தான். சோ அங்க பார்வோன் உடனே என்ன செய்தார்னா, அவங்கள இந்த ரெண்டு பட்டணங்களை கட்டுவதில் முழுக்க ஈடுபடுத்தி அவர்களுடைய சக்தியெல்லாம் அதுல உறிஞ்சிடலாம், அவர்கள் வேற எந்த விதத்திலையும் தனக்கு விரோதகமா எழும்பி விடாதபடிக்கு இந்த வேலையில ஈடுபடுத்துவதன் மூலம் அவங்கள கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லிட்டு தனக்காக இந்த ரெண்டு பட்டணங்களை அவர் கட்ட சொல்லி அங்க துன்புறுத்திருந்து பார்க்கணும். அதே தான் இந்த சுவிசேஷ யுகத்துல சாத்தான் செய்திருக்கிறார். இந்த சுவிசேஷ யுகத்து ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் எண்ணிக்கையில நாளுக்கு நாள் பெருகி பலத்து அதன் மூலம் சாத்தானுடைய ராஜ்யம் ஆபத்துக்குள்ள வந்துடாம இருக்கிறபடிக்கு இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை கூட சாத்தானே டைவர்ட் பண்ண முடிவு செய்தார். அவங்களுடைய கவனத்தை எல்லாம் வேறு பக்கம் திசை திருப்பலாம். மெய்யான தேவன் இல்ல, மெய்யான வேதம் இல்ல, மெய்யான சத்தியத்தின்படியான ஜீவியம் இல்ல. இதுல அவர்கள் கவனம் செலுத்தி தொடர்ந்து நிலைத்திருந்திருந்தாங்கன்னா தன்னுடைய ராஜ்யம் போயிடும், சாத்தானுக்கு எல்லாம் தெரிஞ்சது. உடனே அவர் செய்தது இவர்களுடைய கவனத்தை திசை திருப்பும். இவங்களுடைய முழு சக்திய வேற விதத்துல நாம வஞ்சித்து திருப்பி விட்டுடலாம். அப்படியாக சாத்தான் செய்தது தான் அந்த ரெண்டு பட்டணங்கள் அது நிழல்ல பார்க்கிறோம். பித்தோம் ராமசே சகோதர சகோதரிகளே, ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க, ரொம்ப நல்லாவே தெரியும். சோ சாத்தான் இந்த சுவிசேஷ யுகத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை திசை திருப்பி மெய்யான தேவன் மெய்யான ஆராதனை மெய்யான பலி மெய்யான ஜீவியம் இதுல ஈடுபடப்படாத படிக்கு தனக்கு என்று ஒரு ரெண்டு மாபெரும் அந்த பட்டணங்களை கட்ட சொன்னாரு. அது என்ன பட்டணங்கள்? ரெண்டு என்று சொல்லும் பொழுது நமக்கு நல்லா தெரியும் கிறிஸ்தந்தத்துல அந்த ரெண்டு பட்டணங்கள் ரொம்ப அருமையான அடையாளம் நிழல். ஒன்னு ரோம கத்தோலிசம், இன்னொன்று புரோட்டஸ்டாண்ட் சர்ச்சஸ் புரோட்டஸ்டாண்டிசம். சோ இந்த ரெண்டு மாபெரும் சபை அமைப்புகள் சாத்தானு அங்க கட்ட ஆரம்பிச்சிருக்கிறது. பாருங்க அந்த மாம்சீக யுகத்துல நம்ம பார்க்கும் போது இந்த ரெண்டு பட்டணங்களுக்காகவே இஸ்ரேல் ஜனங்களை முழுக்க பயன்படுத்தினார் பார்வோன். அதன் மூலம் அவங்களை ஆண்டு கொண்டிடலாம், கட்டுப்படுத்தலாம் என்று நினைச்சு அவங்களை திசை திருப்பி வழி நடத்தினார். அதே தான் இங்கே கூட சாத்தான் கூட இந்த யுகத்துல அப்படித்தான் பண்ணிட்டார். இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவம் தேவன் நினைச்சது பிரகாரம் போயிடக்கூடாது, போனா தனக்கு ஆபத்து, என்ன பண்ணலாம். கிறிஸ்தவர்களை டைவர்ட் பண்ணிடும். அவங்களுடைய வைராக்கியம், அவங்க விசுவாசம், அவங்களுடைய பிரயாசங்கள், அவங்களுடைய சக்தி பலன் எல்லாம் ஒரு ரெண்டு அமைப்புகளை உருவாக்குவதற்கு அங்க போயிடுச்சு. சோ அங்கதான் நாம கூட இருந்துட்டோம். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பட்டணங்களுக்கு கட்டுவதிலேயே கொடுமைப்படுத்தப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்துட்டாங்களோ அது போலத்தான் இருந்துட்டோம் ஒரு காலத்துல நாம கூட. ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கண்டிப்பா இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள்ல ஒவ்வொருவரும் இந்த மாபெரும் இரண்டு அமைப்புகள்ல ஏதாவது ஒரு அமைப்புகள்ல தான் இருந்திருக்க முடியும். ஒன்னு ரோமன் கத்தோலிசம், இல்லாட்டி ப்ரோடெஸ்டன்ட் பிரிவு சபைகள்ல நம்ம அங்க இருந்திருக்கோம். இது எவ்வளவு உண்மை நாம இதை பார்க்கும் போது. சோ நம்மளுடைய சிந்தை, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய தியாகங்கள், பலிகள் எல்லாமே சாத்தானு இவ்வளோ காலம் வஞ்சி அவைகள் எல்லாம் இந்த இரண்டு அமைப்புகளை நம்ம கட்டுவதுக்கே அங்க முழுவதுமா பயன்படும். நம்ம கடந்த நாட்கள்ல நம்முடைய பலிகள் எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்மளுடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய தியாகங்கள் எல்லாமே இந்த சபைகள் வளர்வதற்காகவே அங்க இருந்திருக்குது என்று கூட நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இப்படித்தான் அந்த நம்மளுடைய விஷயங்கள் அப்படியே அங்க நிழலாக அங்க இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிக்கு. ஆனா பெரிய கிருபை இன்னைக்கு நாம அங்க உணர்கிறோம். மாம்சீக இஸ்ரேலர் விஷயத்துல தொடர்ந்து அந்த முதலாம் அதிகாரம் வாசிச்சோம்னா இது மாத்திரம் இல்ல, இன்னும் அநேக வகையில இந்த மாம்சீக இஸ்ரேலருடைய எண்ணிக்கை பழுகி பெருகி விடாத படிக்கு, அவர்கள் பலவான்களா பலத்த ஜாதியா மாறி விடாத படிக்கு பல உபாய தந்திரங்கள் அங்க பார்வோன் அவங்களுக்கு விரோதமா பயன்படுத்தினதாக வசனத்துல வாசிக்கிறோம். அவங்களுடைய ஆண் குழந்தைகள் பிறந்த உடனே கொலை செய்யற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவர் என்னதான் முயற்சி எடுத்தாலும் தேவனுடைய ஒரு கரம் மாம்சீக இஸ்ரேலர்கள் கூட இருந்துச்சு. அவங்கள அவங்க நெருக்க நெருக்க இவர்கள் இன்னும் பழுகி பெருகிட்டே இருந்தாங்க. சோ இதெல்லாம் உண்மை சுவிசேஷத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய விஷயத்துல. சாத்தான் என்னதான் வஞ்சித்து ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள இந்த இரண்டு சபைகளை கட்டுவதில் அவங்களை திசை திருப்பி விட்டு அந்த இருண்ட யுகத்துல இன்னும் அநேக உபத்திரவங்களை அங்க தந்த போதிலும் இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களே தேவனுடைய தெய்வம் அவர்களோடு கூட இருக்கிறதுனால அவர்கள் அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகவே நீடிச்சுட்டு இருக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி சூழல் மத்தியில இருந்து தான் அவங்களை அங்க தேவன் மோசே மூலமாக வழி நடத்தினார். அது நம்ம ஒரு நல்ல நிழல். நாம் இப்படியாக இருந்துட்டோம், ஆனா இந்த சூழல்ல இருந்து தான் தேவன் நம்மை அங்க கர்த்தர் இயேசுக்குள்ளாக தெரிந்து கொண்டு நம்மை இந்த உலகத்தில இருந்து அங்க பிரிச்சு எடுத்திருக்கிறோம். சோ இந்த பட்டணங்கள் பார்க்கும் பொழுது இன்னொரு சின்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். அது எண்ணாகமம் 33:3. சோ எகிப்தை விட்டு இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு போவதற்காக புறப்படும் போது இவர்கள் எங்க இருந்து புறப்பட்டு இருக்காங்கன்னு வசனத்துல பாக்குறோம்னா ராமசேஸ்ல இருந்து புறப்பட்டு இருக்கிறாங்க. வசன வாசிங்க, ஆமா பாத்தீங்களா. சோ இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்துல பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கணும் என்று தேவன் அங்க தீர்மானிச்சு மோசே மூலம் அவங்களை அங்க இருந்து விடுவிக்க ஆரம்பிச்ச போது அந்த விடுதலை பயணம், அந்த விடுதலை பயணம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ராமசேஸ், அதுதான் மென்ஷன் ஆயிடுது, குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா அந்த ராமசேஸ்ங்கிற பட்டணம் என்ன பட்டணம்னா பார்வோன் தனக்காக கட்டும்படிக்கு இஸ்ரேல் ஜனங்களை உட்படுத்தினா அந்த பட்டணத்துல ஒண்ணு பிதோம் ராமசேஸ். பிதோம் ரோம கத்தோலிசம், ராமசேஸ் புரோட்டஸ்டன்ட் சபைகளை அங்க குறிக்குது. ஜனங்கள் கானானுக்காக விடுதலை பயணம் ஆரம்பிக்கும் போது அவர்கள் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா ராமசேஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஒரு வேலை இது எதை குறிக்கலாம், இது எதுக்கு நிழலா இருக்கலாம், நான் சகோதர சகோதரிகளே உண்மைதான். பாருங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலர் இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த உலகம் சாத்தானுடைய பிடி, பாவம் மரணத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இயேசுவின் வழி நடத்துதல்ல உலகத்துல இருந்து பிரிஞ்சு தங்களுக்கான மேலான விஷயங்களை சுதந்திரிக்க கிளம்பும் போது அவங்க பயணம் கூட லிட்ரலா எங்கதான் ஆரம்பிக்குதுன்னா ராமசேஸ் குறிக்கிற இடத்துலதான். ராமசேஸ் எதுக்கு நிழல்னு நம்ம சொன்னா இப்ப சப்ஜெக்ட்ல ப்ரோடெஸ்டன்ட் சபைகள் எவ்வளவு ஒரு உண்மையா இருக்கு. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு நம்முடைய பரம காணானுக்காக நம்ம பயணம் மேற்கொள்ள முடிவெடுக்கும் போது பெரும்பாலான சகோதர சகோதரிகள் இந்த ப்ரோடெஸ்டன்ட் சபைகள்ல இருந்து தான் நாம அங்க கிளம்பும் இல்லைங்களா, உண்மையா இல்லையா? சோ ஒருவேளை அப்போ பித்தோம்ல இருந்து யாருமே வருது இல்லையா, ரோமன் கத்தோலிசத்திலிருந்து யாருமே வருது இல்லையா, இல்ல அங்கிருந்தும் நிச்சயம் வராங்க. ஆனா ஒரு வேலை இங்க ஏன் பித்தோம் விடப்பட்டிருக்குது அப்படின்னா சகோதர சகோதரிகளே, ஒன்னு ப்ரோடெஸ்டன்ஸ்ல இருந்து தான் வரணும், இல்லாட்டி ப்ரோடெஸ்டன்ஸ்னுடைய ஆவி இருக்கணும், அவங்க தான் அங்க வருவாங்க. சோ ரோம கத்தோலிசத்திலிருந்து வெளியே வர சகோதர சகோதரிகள் கூட கண்டிப்பா அந்த ப்ரோடெஸ்டன்ஸ்குள்ள இருந்துட்டு அவங்களுடைய ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு இருந்துட்டு அந்த ஆவி இல்லாட்டி அவர்கள் அங்க வெளிவர முடியும். சோ ஒரு சின்ன டைம் ஒரு சின்ன நிழல் அங்க இருக்கு. சோ இவ்விதமாக மான்சீக இஸ்ரேலருடைய அந்த அனுபவங்கள் நம்மளுடைய அனுபவங்களுக்கு நிழலாக அங்க வைக்கப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கு இதை நம்ம பார்க்கும் போதே கண்டிப்பா தேவனுக்கு அங்க நன்றி சொல்ல வேண்டியவங்களாகத்தான் அங்க இருக்கிறோம். சோ இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணிட்ட சகோதர சகோதரிகள் மாத்திரம் இல்ல, ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்பு இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்க நாமும் கூட. சோ இது தேவனுடைய கிருபை, உலகத்துலதான் இருந்துட்டோம், சாத்தானுடைய பிடியில தான் இருந்துட்டோம், ஆனா நம்மளுடைய கூக்குரல் நம்முடைய வாஞ்சை இருதயத்தினுடைய ஏக்கங்கள் தேவனுடைய காதுக்கு அங்க எட்டும் பொழுது ஏற்ற வேலையில அங்க ஒரு மீட்பு நமக்கு அங்க உண்டாயிருக்குது அவருடைய தெய்வீக திட்டத்துல சகோதர சகோதரிகள். இதை நம்ம வேதத்துல பலவிதமான கோணத்துல நாம அங்க பார்க்கிறோம் தேவனுடைய மகத்துவங்களை தியானிக்கும் போது. ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு, அதாவது வசனம் வாசிங்க, ஒன்னு பேதுரு 2:9 நம்மளுடைய இந்த அருமையான ஒரு நம் உலகத்திலிருந்து பிரிச்செடுக்கப்படுவதை குறித்து சொல்லும் பொழுது, ஆமா பாருங்க இந்த ப்ராசஸ் இந்த ஒரு ஒரு அனுபவம் இங்க நம்ம வசனத்துல ரொம்ப ஆழமா பேசப்பட்டது. உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக அழைத்திருக்கிறவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கிறதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுட்ட ராஜரீக ஆசாரிய கூடமா இருக்கிறேன். சோ இந்த உலகத்துல இருந்து நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்களா, இன்னைக்கு கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்துல அவயம் ஆகக்கூடிய அந்த வாய்ப்புல நாம இங்க வந்துட்டு இருக்கிறத ஆழமான ஒரு வசனத்துல கூட நாம அங்க பாக்குறோம். அந்த காரணம் அது இது ரொம்ப ஆச்சரியமான ஒளிக்குள்ள வந்துருக்கும். இது பெரிய கிருபை, இது நம்மனால உண்டாகல, இது தேவன் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்லாக்கியம். இது நாம உணரணும், உணரும் பொழுதுதான் எதற்காக பிரிக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த நோக்கத்துக்காக இப்படி பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் நமக்குள்ள நிறைவேறுவதில் நாம உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாக அங்க நிலைச்சு நிற்க முடியும். இப்படியாக பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு அருமையான விசுவாசத்துக்குள்ள நாம அங்க வந்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அது தேவ கிருபையிலால் நமக்கு அருளப்பட்டுடுச்சு. ஆனா அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியாக நம்மை காத்து கொள்ளணும்னா ஜூதால அந்த வசனம் வாசிக்கிறோம் 3வது வசனத்துல நீங்க என்ன பண்ணணும், பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க, தைரியமாய் போராட வேண்டி இருக்கு. ஒருவேளை உடன்படிக்கை பண்ணின சகோதரர்களுக்கு இந்த ஒரு நிழல்ல இருந்த ஒரு சின்ன செய்தி, அப்படியாக இருந்தோம் தேவனுடைய கிருபையில இப்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய உண்மையான வைராக்கியம் அன்பு விசுவாசம் எல்லாம் கடந்த நாட்கள்ல சாத்தானுடைய தந்திரத்தினால வஞ்சகமாக இந்த பெயர் சபை அமைப்புகளுக்காக போயிட்டு இருந்துச்சு. ஆனா நல்ல வேலை தேவன் நம்ம மேல கிருபை வச்சிருந்தார், இன்னைக்கு புரிஞ்சிட்டு அது எல்லாம் அந்தகாரம், இன்னைக்கு உண்மையான அந்த ஒளி புரிஞ்சிருக்கோம், இன்னைக்கு இங்க வந்து சேர்ந்துருக்கோம், இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா வந்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். தைரியமாய் போராடணும் இந்த விசுவாசத்துல, மரண பொரியந்தம் உண்மையா இருக்கிற விஷயத்துல ரொம்ப போராட்டம் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய அந்த அழைப்பு ஆரம்பிச்சிருக்குது. சோ இனி இந்த ஒரு கோணத்துல நம்ம அங்க சிந்திக்க வேண்டியவங்களாக அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ இன்னைக்கு அடுத்த ஒரு சின்ன சம்பவம் இஸ்ரேலினுடைய அனுபவத்தில் நம்ம பார்க்கலாம். அது யாத்ராகமம் 32 அதிகாரம் முதல் 6 வசனங்கள்ல நாம இதை படிக்கிறோம். ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி இடையில நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். சோ இஸ்ரேல் ஜனங்கள் இப்படியாக எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மோசே மூலமாக விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்தின் வழியா தங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சான். அப்படி பயணத்தை ஆரம்பிச்ச போதே நிறைய சோதனைகள் அவங்களுடைய பயணத்தில் அவர்கள் எதிர்கொண்டான். ஆனா எல்லா சோதனைகளும் தேவன் அவங்கள் பட்சத்தில் இருந்தால் அவர்கள் கூட இருந்தார். அதனால் அந்த சோதனைகள் எல்லாம் அவர்களே மேற்கொள்ள முடிஞ்சது. ஆசீர்வாதத்தை அவர்கள் ருசி பார்த்தான். உதாரணம் செங்கடல், அது வழியாக அவர்கள் கடந்தாங்க. நெக்ஸ்ட் மனாந்திரத்துல பயணம் செய்யும் போதே மாறாவில் ஒரு பெரிய சோதனை, ஆனா தேவன் அவங்களுக்கு இரக்கம் காண்பித்தார். அந்த கசப்பான தண்ணி மதுரமாச்சு இலை பாறுதல் அடைந்தாங்க. அதற்கு பின்பு நாம் அவர்களை எங்க பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, ஏலீமுக்கு வந்தாங்க. ஏலீம்ல அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டது. ஒரு ஆசீர்வாதமான சூழல் அது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த பயணத்துல அவர்கள் கடந்து வந்த அனுபவங்கள் வரிசையா, அந்த ஏலீமுக்கு பின்னாடி அவர்கள் மறுபடியும் மனாந்திரத்துல போகும் போது தாகமா இருந்த போது கண்மலையிலிருந்து அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்க தேவன். அமலேக்கியர் கூட யுத்தம் வந்த போது தேவன் அவர்கள் பட்சம் இருந்து அமலேக்கியர்கள் அவர்கள் ஜெயம் கொள்வதற்கு தேவன் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டினாங்க. அவர்கள் கடந்துட்டு சீனாய் மலை வந்தாங்க. சீனாய் மலையில ஒரு விசேஷமான காரியம் நடந்துச்சு. தேவன் அவங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுத்து அந்த பிரமாணத்தின் அடிப்படையில அவங்க கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். ஒருவேளை அது வரைக்கும் அவர்கள் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் தேவன் அதை எல்லாம் மறந்துட்டு அவர்களுடனான உறவை புதுப்பிச்சு கொள்ளும் வகையில நியாய பிரமாணங்கள் கொடுத்து அங்க அருமையான அந்த உடன்படிக்கை பண்ணார். இந்த பிரமாணங்களுக்கு நீங்க கீழ்பட்டு நடப்பீங்கன்னா நீங்களே என்னுடைய சொந்த ஜனமாக அங்க இருப்பீங்க. சோ அந்த உடன்படிக்கை செய்து முடிச்ச போது சகோதர சகோதரிகளே, அங்க ஒரு சின்ன சம்பவம், அந்த சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு இப்ப பார்க்க போறோம். வசன வாசிங்க, யாத்ராகம 32:1-6 வசனம். சம்பவம் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு அருமையான நிழல் என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ இந்த மாதிரி அனுபவங்களுக்கு வந்துட்ட இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, மோசே மலைக்கு ஏறி போன போது அவர் திரும்பி வருவதற்கு அங்கு தாமதமான போது அவர்கள் என்ன காரியம் செய்துட்டாங்க என்று நம்ம இந்த வசனத்துல வாசிச்சோம். சோ உடனே ஆரோன் கிட்ட போய், இல்ல மோசேக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்கள் பார்க்கும்படி வணங்கும்படிக்கு தேவனுக்காக ஒரு விக்கிரகம் அவர்கள் கேட்க ஆரோன் கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதற்கு இசைந்துட்டு அங்க ஒரு அவங்களுடைய பொன் அணிகளை வாங்கி வார்த்து ஒரு பொன் கண்ணுக்குட்டியை அவங்களுக்கு அங்க செய்து வச்சு, பின்னால் அந்த பொன் கண்ணுக்குட்டிக்காக ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தி பலிகள் செலுத்தி அங்க வணங்கிட்டாங்க வணங்கிருந்தாங்க என்று நம்ம அங்க பாக்குறோம். சோ இது ஒரு அருமையான நிழல், மாம்சீக இஸ்ரேலருடைய அந்த அனுபவம், ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். இங்க என்ன நடக்குது, இங்க ஏன் வந்து இந்த சம்பவங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கணும்? சோ தேவன் தான் இந்த விஷயங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க அனுமதிக்கிறார். ஆனா எதுக்காக இந்த ஒரு சூழல்? மோசே மேல ஏறி போன உடனே அவரு திரும்பி வராதபடிக்கு ஒரு தாமதம் அங்க இருக்கு. அந்த தாமதத்துல இஸ்ரேல் ஜனங்களே சோதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் அங்க வந்துடுது. ரொம்ப கரெக்டா சோதனையில மாட்டினாங்க அவர்கள். மெய்யான தேவனை விட்டுட்டு அங்க விக்கிரகத்துக்குள்ள விக்கிரக வணக்கத்துக்குள்ள அவர்கள் போகிறாங்க என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ இங்க என்ன நடக்குது, தேவன் இதன் மூலம் என்ன அங்க அவர்களுக்கு என்ன ஒரு சோதனை அங்க வைக்கிறார் சகோதர சகோதரிகளே? ரொம்ப சிம்பிள், தேவன் இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய விசுவாசத்தை அங்க சோதிக்கிறவராக அங்க இருக்கிறார். இந்த சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக அங்க நிறைவேறி எடுக்கு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மாம்சத்தின்படி ஆப்ரஹாமினுடைய சந்ததி, ஆப்ரஹாம் விசுவாசத்துக்கு தகப்பன். அப்ப தேவன் எதிர்பார்க்கிறார் அவருடைய ஜனங்கள் கிட்ட, நீங்க விசுவாசத்துக்கு தகப்பனான ஆப்ரஹாமின் சந்ததினா அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கூட நீங்க வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்துறீங்களா இல்லையா, அந்த ஒரு சோதனைக்கான ஒரு தருணம் தான் இங்க இருந்திருக்குது. ஏன்னா விசுவாசம் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்க்கிறோம் வசனத்துல, நம்ப படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா. சோ தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கிறாரு. அவரு அதரிசனமான தேவன், காணப்படாத தேவன். அவர் மேல இந்த ஜனங்கள் உண்மையிலேயே எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறாங்க? சோ அப்ப இந்த விசுவாசம் அங்க விசுவாச பரீட்சை நடக்கணும்னா கொஞ்ச நேரத்துக்கு மோசே அவங்களை விட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்க வேண்டியது அவசியம். ஏன் அவசியம்? ஏன்னா சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாமே மோசே தான். சோ அவர்களை கடந்த நாட்களின் அனுபவங்கள், அதாவது இந்த பயணத்துல நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அவங்கள தேவன் தான் வழி நடத்தினார். ஆனா அந்த சூழல்கள் மத்தியில இஸ்ரேலருடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே மோசே மூலம் தான் கிடைச்சது. சுவந்த சமுத்திரத்துல மோசே தான் அவங்கள வழி நடத்தினார். மாராவுல மோசே தான் தண்ணிய மதுரமாக்கினார். ஏலியும் இலைப்பாறுதல் மோசே தான் தந்தார். கண்மலையிலிருந்து தண்ணி மோசே சொல்லித்தான் வந்துச்சு. அமலேக்கேர் கூட யுத்தம் செஞ்சு ஜெயிக்கணும்னா மோசே தன் கைகளை உயர்த்தியே பிடிச்சிருக்கணும். தேவன் தான் இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னால இருந்து செயல்பட்டாலும் இஸ்ரேலருடைய மாம்ச கண்களுக்கு யார் தான் முதல்ல வருவாங்க? ஒரு பிரச்சனைனா மோசே, ஏதாவது ஒரு பிரச்சனையா மோசே, மோசேட்ட போயிடுவோம், மோசே இருக்கிறார். சோ தேவன் பரிசோதிக்க விரும்புறார், மோசே இல்லாட்டி நீங்க என்ன பண்றீங்க? மோசே எல்லா விதத்திலையும் மோசையை சார்ந்திருக்கிற இஸ்ரேலர் ஜனங்கள் ஒரு வேலை மோசை இல்லாத சந்தர்ப்பத்தில் தேவன் மீது எந்த அளவுக்கு அங்க விசுவாசம் காண்பிக்கிறவங்களாக அங்க இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு சின்ன பரிசோதனை அவர்களுக்கு அங்க நடக்குது சகோதர சகோதரிகளே. அது அவர்கள் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு சந்தர்ப்பமா எடுத்து வந்திருக்கணும். தேவன் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கிறார், நம்ம காண்பிப்போம் நம்ம ஆபிரகாமனுடைய சந்ததி என்று சொல்லி. மோசை இல்லாத சமயத்தில் கூட தேவனுக்கே உண்மையுள்ளவர்கள் அவங்க இருந்திருக்கணும். ஆனா இஸ்ரேலர்கள் அந்த ஒரு அருமையான வாய்ப்பை தவற விட்டாங்க சகோதர சகோதரிகளே. தேவனை விட்டு விலகி விக்கிரகத்துக்கு அங்க பின்னால அங்க போனாங்க. சோ இதெல்லாம் கூட ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய விஷயத்துல அங்க இருக்கு சகோதர சகோதரிகள். சோ இது ஆவிக்குரிய இஸ்ரேலருடைய விஷயத்துல கூட எப்படி நிறைவேறலாம்னா, சில சமயங்கள்ல நம்முடைய மாம்சம் எதிர்பார்க்கக்கூடிய சாதகமான சூழல், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள் இருந்தால் மாத்திரமே தேவன் மீது நம்முடைய விசுவாசம் வைராகி நிற்கும் என்கிற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கலாம். ஆனா தேவன் கண்டிப்பா சோதிப்பார் நம்முடைய விசுவாசத்தை. நாம் சாதகமானதும் பாதுகாப்பானதும் நமக்கு அவசியமானதுமா நினைக்கக்கூடிய அந்த சூழல்களை மாற்றி அமைப்பார். ஆனா அந்த சமயத்துல நாம் எப்படி இருக்கிறோம் என்று அங்க தேவன் நம்மை பரிசோதிக்கிறார். அதற்கு நம்ம ரொம்ப ஆயத்தமாக அங்க இருக்கும். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள அந்த ஒரு விசுவாசம் காண்பிக்கல. அவர்கள் உடனே அங்க ஆரோன் கிட்ட போயிருக்கிறாங்க. ஆரோன் கிட்ட போயிட்டு அவர்கள் என்ன கேட்டுட்டாங்கன்னா, அந்த வசனத்துல வாசிச்சோம், முடிஞ்சாது மறுபடியும் காண்பிங்க பிரதர், யாத்திராகமம் 32 அந்த முதல் வசனம். ஆமா பாருங்க, மோசேக்கு என்ன நடந்துச்சு தெரியல, அதனால எங்களுக்கு ஒரு தெய்வம் நீங்க உண்டு பண்ணணும். உடனே ஆரோன் கூட அதற்கு இசைந்து ஒரு விக்கிரகத்தை ஏற்படுத்தினு பாக்குறோம். இது முதல்ல பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஆரோன் வந்து இந்த ஒரு செயலுக்கு இசைந்து போனார்? மோசே கூடவே இருந்துட்டார் அவரு. அவருக்கு தேவன் மேல நல்ல வைராக்கியம் விசுவாசம் எல்லாம் இருக்கு. ஆனா ஜனங்கள் இப்படி கேட்ட உடனே அவருக்கு அங்க இசைந்து போகிறாங்க. சோ இது ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது இங்க அவரு தப்பு செய்தது போல நமக்கு தெரியுது. ஆனா சகோதர சகோதரிகளே, ரசல் இது விஷயமா ஒரு சின்ன சஜஷன் அங்க சொல்லும் பொழுது ரொம்ப ரீசனபிளா இருக்கும். ஆரோனுடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் எந்த சூழ்நிலையில அவர் இந்த மாதிரி அவர் அங்க செய்துட்டார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் ஆரோனுக்கு எதிர நின்றுட்டு தங்களுக்காக விக்கிரகம் கேட்கும் பொழுது கண்டிப்பா அங்க ஒரு கலகமே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஒரு புரட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப இவங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஆரோன் கிட்ட இருக்கு. ஆனா ஆரோனுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, மோசே நிச்சயம் என்ன ஆயிடுவார், திரும்பி வருவார். ஆனா ஜனங்களுக்கு அது இல்லையே. ஜனங்கள் இங்க அவருக்கு முன்னாடி நின்று இப்படி கேட்கும் பொழுது இப்ப இவருடைய பொறுப்புல ஒரு முக்கியமானது, அவர் என்ன உணர்ந்திருக்கணும்னா, இப்படியாவது ஜனங்களை கொஞ்சம் அமைதலாக கட்டுப்படுத்தணும். சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, முழு மனதோட அவர் இதை செய்திருப்பார் என்று நம்ம அங்க சொல்ல முடியாது நிச்சயமா. ஆனா அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னா, மோசே வர வரைக்கும் கொஞ்சம் காலத்தை இழுத்துட்டு போலாம், நேரத்தை இழுத்துட்டு போலாம், என்ன பண்ணலாம். அதுக்கு சிம்பிளா ஜனங்கள் கிட்டே ஒரு சஜஷன் வைக்கலாம், நீங்க உங்களுக்காக தெய்வம் கேக்குறீங்க, தெய்வம் உண்டு பண்ணணும்னா அட்லீஸ்ட் தங்கத்திலேயாவது தான் உண்டு பண்ண முடியும். எனக்கு தங்கம் வேணும். உங்களுடைய மனைவிகள் கழுத்துல காதுல இருக்கிற அந்த ஆபரணங்களை நீங்க கழட்டி தரணும். ஒருவேளை யாரோ நினைச்சிருக்கணும், இப்படி அவர்கள் அவர் கேட்கும் பொழுது அவர்கள் பின் வாங்கிடுவாங்க, அவர்கள் அதுக்கு முன் வர மாட்டாங்க, அப்ப ஆரோனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். அப்ப நீங்க தங்கம் கொடுக்காட்டி தங்கம் இல்லாம ஒரு தேவன் என்னால உண்டு பண்ண முடியாது. ஒரு வேலை அவரு இப்படி கூட சிந்திச்சிருக்கலாம். இப்படி சொல்லிட்டு அவங்கள்கிட்ட அப்படி கேட்கும் பொழுதான ஜனங்கள் பாருங்க, அதுக்கு கூட இசைஞ்சு வந்துட்டு தங்கள் காதணிகள் கழுத்துல இதெல்லாம் கழட்டி கொடுத்து. ஆனா பாருங்க, அந்த விஷயம் ஆரோனுடைய அந்த ஒரு ஒரு நியாயமான முயற்சி இருந்திருக்கலாம். அந்த பொண்ணெல்லாம் வாங்கி உருக்கி அது ஒரு கன்றுக்குட்டியா செய்யணும்னா கொஞ்சம் காலமாவது போகும், அதுக்குள்ள மோசே வந்துட மாட்டாரா? இதுதான் ஒருவேளை ஆரோனுடைய அந்த ஒரு ஆள் மனசனுடைய ஒரு திட்டமாக இருந்திருக்கலாம். இருந்துதான் அவர்கள் அப்படி கேட்கும் பொழுது அவர் அதுக்கு இசைந்து போனார் என்று பார்க்கணும். அதனால நம்ம என்ன சொல்லலாம் சகோதர சகோதரி, இது நியாயமா? கொஞ்சம் கூட இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா, நிச்சயமா கூட. ஏன்னா தேவனுடைய ஜனங்கள், அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தீமையோடு கொஞ்சம் இசைந்து போவதின் மூலம் ஒரு அமைதி, ஒரு ஒரு சமாதானம், ஒரு இணக்கமான சூழல் வரும் என்கிற வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் தீமை கூட இசைந்து போக முடிவு எடுக்கக்கூடாது. We are never to compromise with evil. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு அருமையான பிரின்சிபிள்ஸ். நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப பரிசுத்தமா, ரொம்ப உண்மையா வைத்துக் கொள்வதற்கு மனதில் பதிய வச்சு கொள்ள வேண்டிய சில வாக்கியங்கள். ஒருபோதும் தேவனுடைய ஜனங்கள் நன்மையே நடக்கும் என்ற வாய்ப்பு இருந்தாலும் கூட தீமை கூட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடும். ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த விஷயத்துல பார்க்கும் போதே ஆரோன் செய்தது தவறு. ஏன்னா தேவன் அவங்களுக்கு அருமையா சொல்லிட்டார். அந்த நியாய பிரமாணத்தினுடைய முக்கியமான பிரமாணங்கள் அந்த 10 கட்டளையில இரண்டாவது கட்டளை நம்ம வாசிக்கிறோம், யாத்திராகமம் 24. பாரு, கிளியரா சொல்லிட்டார். முதல்ல சொல்லிட்டார், நான் மாத்திரமே உங்களுக்கு தேவன். அப்படி இருக்கும் போது நெக்ஸ்ட், ஒரு விக்கிரக ரூபம் நீங்க உண்டு பண்ணக்கூடாது. இது சொல்லும் போது ஜனங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. அப்படியே வாக்குறுதி கொடுத்தாங்க தேவனுக்கு, நீங்கள் சொல்லுக்கிறபடியே நாங்கள் செய்வோம். வசன வாசிங்க 24 அதிகாரம் 7 வசனம். ஆமா, இது பாருங்க, அவங்க அந்த வாக்குறுதி தேவன் கிட்ட அங்க கொடுக்கறாங்க. ஆனா இப்படி கொடுத்துட்ட ஜனங்கள்தா ரொம்ப சீக்கிரத்திலேயே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியும் மறந்துட்டு, செய்த உடன்படிக்கையும் மறந்துட்டு, அவர்கள் அங்க தேவனை விட்டு போயிட்டு இந்த ஒரு விக்கிரகம் அங்க உண்டு பண்ணினது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கூட இந்த விஷயங்கள்ல. சோ தேவன் உண்மையா இருக்கிற விஷயத்துல எந்த விதமான தீமை கூட கொஞ்சம் கூட அவர்கள் வந்து அங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது என்பது அந்த ஆரோன் செய்த தவறுல நமக்கு அங்க இருக்குது என்று பார்க்கிறோம். சரி, இப்போ அந்த பொன் கன்றுக்குட்டி நம்ம பார்க்கும் பொழுது அது எதை குறிக்கலாம் சகோதர சகோதரிகளே? நிறைய விஷயம் நாம் சொல்லலாம். பொதுவாக அந்த பொன் கன்றுக்குட்டி குறிக்குது, இங்கிலீஷ்ல சொல்லிட்டா சர்ச்சியானிட்டி, அதாவது இந்த சபைகள், இந்த சபைகளின் மூலம் சபைகளே ஒரு மிகப்பெரிய கன்றுக்குட்டியா இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு. அதாவது தேவன் இருக்க வேண்டிய இடத்துல இந்த சபைகள் இருக்குது, தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டிய எல்லா பலிகளும் இவைகளுக்கு அங்க ஏறெடுக்கப்படுது. ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு பதிலா இந்த அமைப்புகள், அதுல இருக்கிற வழி நடத்துபவர்கள் இவங்களையும் அங்க ஆராதிக்கிறது என்று நாங்க நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பொன் கன்றுக்குட்டி அதையும் குறிக்கலாம், இல்லாட்டி இன்னும் ரொம்ப ஆழமா போனா இந்த கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா நிறைய விக்கிரகங்கள் இருக்குது அங்க கிறிஸ்தவர்களுக்கு. அது ரொம்ப முக்கியம், அந்த பொருளாசை சகோதர சகோதரிகள். சோ இந்த பொருளாசை பாருங்க, இன்னைக்கு உலகத்தினுடைய என்ன சொல்லலாம்னா அதுதான் எசன்ஸ். இந்த உலகமே எது பின்னால்தான் போயிட்டு இருக்கிறாங்க, எதுக்கே தங்களுடைய ஆராதனை ஏறெடுக்கிறாங்க, எதுக்கே தங்களுடைய எல்லா பிரயாசம் வழிகள் தியாகம் நேரம் கொடுக்கறாங்கன்னா பொருளாசை, வெல்த். இது அந்த பொன் கன்றுக்குட்டி என்று நாம் அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. ஆனா வசனத்துல இருக்கு நமக்கு 1 தீமோத்தேயு 6 10 வசனத்துல, ஆமா எல்லா தீமைக்கும் இந்த பண ஆசை வந்துட்டு அங்க வேறாக இருக்கு. சோ நாம் என்ன ஒரு செய்தி இந்த விஷயத்துல இருந்து நம்ம அங்க எடுக்கலாம் சகோதர சகோதரிகளே? நம்ம உலகத்தாரா இருந்த வரைக்கும் ஒருவேளை நம்ம கூட இந்த மாதிரி தான் இருந்துட்டோம். நம்முடைய வாழ்க்கையில பல லட்சியங்கள், பல கனவுகள், பல பிரயாசங்கள், பல தியாகங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். இப்படிப்பட்ட ஒரு ஒரு பூமிக்குரிய விஷயங்களை நாடியே அங்க இருந்திருக்கும். சோ இன்னைக்கு கண்டிப்பா ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா நாம் இருக்கும் பொழுது மீண்டும் அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு, பட் அனுமதிக்க கூட. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்ல, வேற விக்கிரகங்கள் கூட நமக்குள்ள அங்க வரலாம். அதாவது பேருக்காக, புகழுக்காக, அந்தஸ்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம தேவன் இருக்க வேண்டிய இடத்துல இவைகளை வச்சிடுவோம். தேவனுக்கு செலுத்த வேண்டிய எல்லா விஷயங்களையும் இவைகளுக்கு நாம் அங்க செலுத்திடுவோம். அதுதான் விக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில். ஏன் இது நாம பார்க்கணும்னா, மாம்சீக இஸ்ரேலருடைய விஷயங்கள்ல நடந்தவைகள் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்போ இதை நம்ம கூர்ந்து கவனிக்கிறவர்களா எச்சரிக்கை அடைகிறவர்களாகவும் கூட அங்க இருக்கும். சோ அவர்கள் தேவனை விட்டு அவருடைய ஸ்தானத்துல ஒரு விக்கிரகத்தை வைத்து வழி விலகி போனாங்க என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு எப்படி நாமோ இது மாதிரி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நிறைய இருக்கு. அதனால் தான் இவைகள் நமக்கு அங்க ஒரு நிழலாக தேவன் முன்கூட்டி அவங்களுடைய வாழ்க்கையில நடப்பிச்சு அங்க வைத்திருக்கிறார் என்று கூட நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இந்த காலையில கூட பிரதர் சப்ஜெக்ட் எடுத்தாங்க, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய 7 விரோதிகள் என்று சொல்லிட்டு சில தீமையான குணநலன்கள், அவைகள் கூட சில சமயங்கள நம்முடைய விக்கிரகங்கள் ஆயிடும். அப்போஸ்தல் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவனை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு ஜனங்களுக்கு இருந்துச்சு. அவர்கள் அறிந்து கொள்ளணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா மெய்யான தேவன் யார் அறிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா அவர்களோ அதற்கு மனசு வைக்கல, மனசு வைக்காம தங்கள் இச்சைகளின்படி நடந்து தங்களுக்கு பிரியமானது அவருடைய ஸ்தானத்தில் வைத்துட்டாங்க என்று சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் கொடுக்கிறார். ஒரு வேளை அங்க அந்த அதிகாரத்தில் அவர் பேசும் பொழுது தேவனை அறிஞ்செடுக்கலாம், மெய்யான தேவன் விட்டுட்டாங்க, ஆனா சொந்த இச்சைகளின் படி நடந்து தங்களுக்கு உரிய தேவர்களை உண்டு பண்ணிட்டாங்க சொல்லும் பொழுது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார், மாம்சத்தினுடைய எல்லா விஷயங்களும். ஒருவேளை அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவின் சாயல்ல வளர்வதற்காக பிரயாசங்களை ஏறெடுக்கிற அந்த காலங்கள்ல இந்த விலகினங்கள் நமக்குள்ள கூட வரல. வசனம் ஒருவேளை நீங்க வாசிங்க, ரோமர் 1:29-31 வரைக்கும். படிங்க அப்படியே. போதும். சோ இதெல்லாம் என்னன்னா சில பட்டியல் கொடுக்கிறாரு. இந்த மாம்சமான விஷயங்களுக்கு தான் ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க, தேவன் கூட அனுமதிச்சுட்டார், சரி போயிடுங்க கிட்டத்தட்ட சொல்றார். இதெல்லாம் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எல்லா தியாகம் பிரயாசங்கள் வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விக்கிரகங்களாக அமைஞ்சிடலாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு, அவ்வளவுதான் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. சோ இஸ்ரேல் ஜனங்களு அங்க தேவன் கூட செய்துட்டு அந்த உடன்படிக்கையை மறந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் அவர்களே இந்த ஒரு பலவீனத்துக்குள்ள போயிடுக்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இதுல ஒரு ஆழமான ஒரு எச்சரிப்பு இருக்கிறது அங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. எந்த வகையிலையும் அமைப்புகளையோ மனிதர்களையோ இல்லாட்டி பொருள் ஆசையோ இல்ல துர்குணங்களையோ நம்ம விக்கிரகங்களாக நமக்கு ஏற்படுத்திடக்கூடாது என்கிற விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அங்க இருக்கும். சோ இந்த விக்கிரகங்கள் பற்றி ஒரு விளக்கம் தருவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எதுக்காக நான் இது சொல்றேன்னா சகோதர சகோதரிகளே, ஒருவேளை கேள்வி வரலாம் நமக்குள்ள, மாம்சீக இஸ்ரேலர் ஒரு விக்கிரகம் பண்ணிட்டாங்க, ஆவிக்குரிய இஸ்ரேலர் நாம என்ன விக்கிரகம் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா வசன வாசி. ஆரோன் அந்த விக்கிரகம் பண்ணிட்டு உடனே என்ன பண்றாருன்னா 5:32 ஆரோன் அதை பார்த்துட்டு அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அதாவது அந்த பொன் கண்ணுக்குட்டிக்கு ஒரு பலிபீடம் வேற கட்டுறார் பாருங்க. இதுதான் ரொம்ப ஒரு அருமையான விளக்கம் தரும். நம்ம லைஃப்ல ஒரு வேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல எது விக்கிரகம், நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நமக்கு விக்கிரகம் உண்டாக வாய்ப்பு இருக்கா? நமக்கு விக்கிரகம் உண்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வசனம் அப்ளை பண்ணலாம். சோ தாங்கள் ஆராதிக்க வணங்க ஒரு விக்கிரகம், அந்த ஆராதனைய ஏறெடுக்க பலிபீடம். சோ இந்த ஆராதனை பலி பிரிக்க முடியாது. எப்படி சொல்லலாம்னா நாம் யாரை ஆராதிக்கிறோமோ அவருக்கு நிச்சயமா பலிகள் செலுத்துவோம். பாருங்க, இன்னைக்கு உலக ஜனங்கள் கூட பாருங்க, அவங்க மெய்யான தேவன் அறிஞ்சு கொள்ளல, ஆனா வேற வேற தேவர்களை ஆராதிக்கிறாங்க. அந்த தேவர்களுக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில பலி செலுத்துறாங்க. பலினா என்ன சொல்லலாம், நாம சாக்ரிஃபைஸ், தியாகங்கள், அர்ப்பணிப்பு, இதெல்லாம் இருக்கும். சோ எது அதாவது யார் ஆராதிக்கிறோமோ அவங்களுக்கு பலி செலுத்துவது என்பது பிரிக்க முடியாத ஒரு விஷயம். ஆராதனைனா அந்த ஆராதனை பலியின் மூலம்தான். ஆராதனை பலி, ஆராதிக்கிறவருக்கு பலி செலுத்துவோம், ஆராதிக்கப்படுவதற்கு பலி செலுத்துவோம். இப்ப இதை அப்படியே கொஞ்சம் தலைகளா கேட்டோம்னா விஷயம் புரிஞ்சிடும். எதுக்கு பலி செலுத்துறோமோ அதைத்தான் நாம் என்ன பண்றோம், ஆராதிக்கவங்களா இருக்கும். யாருக்கு பலி செலுத்துறோமோ அவங்களுக்கு தான் நம்ம ஆராதிக்கிறவங்களாக அங்க இருக்கிறோம். சோ ரொம்ப சிம்பிள். சோ ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் விஷயத்துல அப்படி வந்துடும்னா அதை எப்படி அடையாளம் காணலாம், சிம்பிள், இந்த ரூல் அங்க ஃபாலோ பண்ணலாம். சகோதர சகோதரிகளே, நாம் எதுக்காக நம்முடைய பலிகளை ஏறெடுக்கிறோமோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆராதிச்சு கொண்டு எடுக்கிறோம் தேவன் ஸ்தானத்துல வச்சுட்டு. ஆனா நாம் தேவனுடைய ஜனங்கள் எதுக்காக இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னா, அது இஸ்ரேலர் விஷயத்திலே இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் அங்க மோசே ஆரோன் போய் பார்வோன் கிட்ட கேக்குறாங்க, நாங்க எங்க தேவனுக்கு பலி செலுத்தணும், எங்களை விட்டுடுங்க, நாங்க போய் பலி செலுத்துறோம். பாத்தீங்களா, பயணம் வந்து கானானை நோக்கி தான். ஆனா அந்த பயணத்துல இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணம், எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்தணும். சுனாமி கூட அப்படித்தான் வந்துருக்கிறோம். சோ நாம் தேவனுடைய ஜனமா இருக்கும் பொழுது கண்டிப்பா அவரை ஆராதிக்கும் பொழுது அவருக்கே நம்முடைய பலிகளை நாம் அங்க செலுத்துவோம். சோ பலிகள் செலுத்துவோம் என்று சொல்லும் பொழுது பொதுவா எதன் மூலம் செலுத்தலாம், ரொம்ப சின்ன கேள்வி தான் நான் கேக்குறேன். அந்த 5 தாளந்துகள் பேசிக் கிளாஸஸ்ல சகோதர சகோதரிகள் நல்லா கேட்டுடுப்பீங்க, என்னென்ன தாழ்ந்துகள் நம்ம சொல்லிடலாம். தேவனுக்கான நம்முடைய உண்மையான பலிகள் எதன் மூலம் தான் நம்ம அர்ப்பணிப்போம், நம்முடைய நேரம், நம்முடைய ஞானம், ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு. சோ நம்ம தேவனை தான் ஆராதிக்கிறோம், அவரே நம்முடைய தேவன் அப்படின்னா நம்முடைய சாக்ரிஃபைசஸ், நம்முடைய பலிகள் முழுவதும் அவருக்கு தான் போகும். இல்ல நம்முடைய பலிகள் இந்த 5 தாளந்துகள் நாம வேற விஷயத்துக்கு அதிகமா கொடுக்கிறோம், எதை பார்க்கிலும், தேவனுக்கு கொடுக்கறது பார்க்கிலும் வேற விஷயத்துக்கு கொடுக்கிறோம். வேற என்ன விஷயம், நிறைய இருக்கலாம். அதுல முதல் விஷயம் பாருங்க, முந்தின ஒரு நேற்றைய தினம் வரைக்குமே நம்ம பலிகள் எல்லாம் யாருக்கு கொடுத்துட்டோம், ஒன்னு ரோமன் கத்தோலிசம் இல்லாட்டி புராடஸ்டன் சபைகள். பாத்தீங்களா அங்க இருந்திருக்கு அந்த விக்கிரகங்கள், தேவன் கிருபையில் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறோம். ஆனா இப்ப கூட செக் பண்ணோம் நாம், இப்ப நம்முடைய பலிகள் யாருக்கு, ஒருவேளை ஒரு லாசம் இருக்கா நம்முடைய வாழ்க்கையில. ஆமா, நம்முடைய நேரம், அறிவு, சக்தி, செல்வமே, பிரயாசம் எல்லாம் எந்த அளவுக்கு சீக்கிரமா பணம் பண்ண முடியுமோ அதுக்காக அர்ப்பணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோமா, நம்ம பணத்துக்காகவே அதிகமாக நம்முடைய பலிகளை ஏறெடுக்கிறவங்களா இருக்கிறோமா. சிம்பிள் கன்க்ளூஷன் வந்துடலாம். ஆமா, அப்ப உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில பணம் தான் அங்க ஒரு விக்கிரமாக அங்க இருக்குது. என்ன, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இதற்கு அங்க போயிட்டு இருக்குது என்று பார்க்கிறோம். சகோதர சகோதரர்களே, இது மாதிரி ஒரு ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பலவீனம் இருக்கலாம், ஒரு ஒரு விதத்துல அறியாமையில நம்மளுடைய அனைத்து தாளந்துகளையும் அவைகளுக்கு செலுத்தி கொண்டு இருக்கலாம். பலியாக தேவனுக்காகவே நியாயமாக செலுத்த வேண்டும். ஒருவேளை அந்தந்த விஷயங்களே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விக்கிரகமாக அங்க இருக்கும். அதனால்தான் தேவன் நிழல்ல அந்த விஷயங்கள் வைக்கிறார். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருந்துடுங்க. என்னை ஆராதிக்கிற ஜனம் என்று நீங்க வந்தது பின்பு நான் தான் உங்களுக்கு தேவன், நீங்க எங்க என்னை தான் ஆராதிக்கணும் பொழுது உங்கள் பலிகள் கூட எனக்கு தான், அதுதான் அர்த்தம், அதனுடைய அர்த்தம். அப்படித்தான் நாம் சொல்லிட்டு வந்திருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, அதுல உறுதியா இருக்கணும். எந்த பலகீனங்களுக்கும் அறியாமைக்கும் வஞ்சனைகளுக்கும் நம்மை நாமே வழிவிட்டுடக்கூடாது. அப்புறம் பொருளாசை அதுல ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியமா நாம இன்னைக்கு பேசணும் சகோதர சகோதரிகள். ஏன்னா நம்ம உலகத்திலிருந்தா வந்துருக்கிறோம், உலகம் வந்து இன்னைக்கு யார்கிட்ட பொருள் இருக்குதோ அவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களா நினைக்கப்படுவாங்க, எல்லாமே அவங்களுக்கு தான். இதுதான் உலகம், உலகத்தின் ஆவி. அதே தான் அந்த பெயர் சபை அமைப்புகளுக்குள்ள அவங்களுடைய ஆவி. ஆனா தேவனுடைய ஜனங்களுக்குள்ள அது வந்துடக்கூடாது. சோ நம்ம செல்வத்துக்கு அல்லது பொருள் தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு விரோதமா நம்ம பேச முடியாது, அது இல்லை நம்முடைய எண்ணம். பட் அந்த ஆசை அது இருக்கக்கூடாது. தேவனே கொடுத்துருந்தாருன்னா அந்த செல்வம் ஆசீர்வாதம் தான், அது அவருக்காக அங்க பயன்படுத்தணும். எல்லாவற்றுக்கும் மேல போதுங்கிற மனுஷன் அங்க இருக்கணும். ஏன் இந்த பாயிண்ட் நம்ம மெயினா பேசணும்னா, நம்மளுடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய சக்தியை நம்ம செலவு பண்றது பெரும்பாலுமே இந்த விஷயங்களுக்கு தான் சகோதர சகோதரிகள். ஆனா முன்ன எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இனிமேல் அப்படி இல்லை. இந்த விஷயத்துல நம்ம உறுதியாக அங்க இருக்க நம்ம முயற்சி செய்யணும். சோ எதை நாம் ஆராதிக்கிறோமோ, யாரை நாம் ஆராதிக்கிறோமோ, அவருக்கே நம்முடைய பலிகள். அப்படிங்கும் பொழுது பொருளுக்கோ இல்ல சரீர பிரகாரமான அழகுக்கோ இல்லாட்டி வேற விஷயங்கள் இருக்குது, கலை அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆர்ட்ஸ்ல இருக்கும் மியூசிக்கு அது இது. ஏன்னா நிறைய பேர் நம்ம கடந்த நாட்கள்ல இவைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருந்திருக்கும். பைபிளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய திட்டத்தின் அறிவில வளர்வதற்கு எழுக்கிற பிரயாசங்களை பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய நம்ம செலவழிச்சிருப்போம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேலை விக்கிரகமாக அங்க இருக்க வாய்ப்பு. ஆனா இனிமேல் நம்ம அதை சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக அங்க இருக்க வேண்டும் சகோதர சகோதரி. ஆனா பலிகளை தேவனுக்கு அங்க ஏறணும். ஏன்னா ஒரு சின்ன ஊமை கூட நினைவுபடுத்த விரும்புற மத்தேயு 25 அதிகாரத்துல நம்ம அங்க பார்க்கிறோம். அதாவது அந்த ஒரு எஜமான் தன் ஊழியக்காரரை கூப்பிட்டு தாளந்துகளை கொடுத்துட்டு தூர தேசத்துக்கு பயணம் போயிருக்கிறார். அவர் பயணத்திலிருந்து ரிட்டர்ன் ஆகும் பொழுது முத வேலை என்னன்னா அங்க கணக்கு பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த கொடுத்த தாளந்துகளை அந்த ஊழியக்காரர்கள் எப்படி செலவு செய்திருக்கிறாங்க, அது முக்கியமான விஷயம். நமக்கு அருமையாக இங்க அப்ளை ஆகிற ஒரு விஷயம். சோ இன்னைக்கு அந்த எஜமான் கர்த்தர் இயேசு திரும்பி வந்திருக்கிறார். இன்னைக்கு அவரிடத்துல இருந்து அநேக தாழ்ந்தங்களை வாங்கி இருக்கிற அவருடைய ஜனங்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய தாழ்ந்துகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல செய்திட்ட பொருத்தனைக்கு அதை நிறைவேற்றும் விதத்துல அதை அர்ப்பணிக்கிறவர்களா ஜாக்கிரதையோடு அங்க செயல்படணும். அது எதுவாக இருக்கலாம், அந்த 5 தாழ்ந்தங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தருக்கு 5 இருக்கலாம், சிலருக்கு 4 இருக்கலாம், சிலருக்கு 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 கூட இருக்கலாம். ஆனா தேவன் ஒருவரையும் ஒன்று கூட இல்லாம அங்க விடுவதே அங்க இல்லை. சோ எந்தெந்த தாழ்ந்துகளை நாம பெற்றெடுக்கிறோமோ அதை நாம தேவனுக்காக முழுவதும் அர்ப்பணிப்பதில் நம்ம உண்மையிலவங்களாக இருக்கணும். ஏன்னா அந்த புத்தியுள்ள ஆராதனை பற்றி ரோமர் 12 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் பேசும் போது 1 வசனத்துல சொல்லிடுறார். இன்னைக்கு சகோதர சகோதரிகளை உடன்படிக்கை பண்ணின அருமையான சகோதர சகோதரிகள், இந்த புத்தியுள்ள ஆராதனைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறீங்க. நாம் ஆராதிக்கிற மெய்யான தேவன் கிட்ட அந்த உடன்படிக்கை செய்துட்டு அந்த உடன்படிக்கைய வழியினால நிறைவேற்றுவதற்கு முன் வந்திருக்கிறீங்க. ஆனா இது விஷயம் பேசும் போது அங்க அப்போஸ்தலர் பவுல் 6-8 வரைக்கும் பேசுறார். எப்படி நீங்கள் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கைய பொருத்தனை நிறைவேற்றலாம், அந்த வசனங்கள் வாசிங்க. 6-8 கண்டிப்பா தேவன் நமக்கு கிருபை அளிச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் இருக்குது, தாழ்ந்துகள் கொடுத்திருக்கிறார். எந்த விதத்துல நம்ம பொருத்தனை நிறைவேற்றும் விதத்துல தேவனுக்கு ஊழியம் செய்யலாம் சொல்லிட்டு அந்த லிஸ்ட் இருக்கு. இது நீங்க உங்ககிட்ட நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன், போய் வீட்டுல மெடிடேட் பண்ணுங்க. இந்த வசனங்கள் இந்த லிஸ்ட்ல தேவன் ஒரு வேளை எனக்கு என்ன வாய்ப்பு தந்திருக்கிறாங்க, அவருடைய கிருபையினால எந்த வரம் எனக்கு அருளப்பட்டிருக்குது, கொஞ்சம் செக் பண்ணணும். வசன வாசிங்க அந்த வசனங்கள். போதும். சோ இதெல்லாம் அங்க நமக்கு தேவன் அங்க தெளிவாக காண்பிக்கிற விஷயங்கள். சோ செய்து கொண்ட பொறுத்தனைக்கு நம்ம எப்படி உண்மையா இருக்கலாம், நாம் அவருடைய கிருபை வரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு ஒரு ஒரு விதத்துல. சகோதர சகோதரிகளே, இது ஒரு ரகசியம். நம்ம எப்படி நம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்றலாம்னா, முதல் விஷயம் நுழைஞ்ச உடனே கண்டுபிடிக்கணும், ரொம்ப ஜெபத்துல இருந்தா கண்டுபிடிக்கணும், தேவனே என் கரத்துல நீங்க என்ன தந்திருக்கிறீங்க, என்ன தாழ்ந்து நான் வச்சிருக்கிறேன். சகோதர சகோதரிகளை அது பார்க்கணும். நிறைய பேர் இது தவற விட்டுடுறோம். உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சிருப்போம், வருஷங்கள் கூட போயிருக்கும், ஆனா எந்த விதத்துல நம்முடைய ஊழியம் தேவனுக்காக நாம் அர்ப்பணிக்க முடியும் என்று தேவன் நமக்கு வச்சிருக்கிறார் கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதை கண்டுபிடிக்கலைன்னா ரொம்ப கரெக்டா நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவதில் நிறைய தாமதங்கள் ஏற்படலாம். முதல் விஷயம் நாம் அதை கண்டுபிடிக்கணும், என்ன தாழ்ந்து தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரோ. சகோதரர்கள் அதை புரிந்து கொண்டு அந்த ரீதியில தேவனுக்கு நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவதில் நாம அங்க உண்மையுள்ளவங்களாக இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட உள்ளது அதை தேவன் பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவர். நிறைய விஷயங்கள் வரும், குறைச்ச தாழ்ந்துகள் இருந்துச்சா பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, கவலைப்பட வேண்டாம், நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா பைபிள்ல நிறைய அடையாளங்கள் இருக்கு, நிறைய சந்தர்ப்ப நிறைய இன்சிடென்ட்ஸ். தேவன் அவருடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்தும் பொழுது அவங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு அவர் நினைச்சதை செய்யறதுக்கு அவர் வல்லம் இல்லவளா இருக்கிறார். மோசே கேட்கிறார், நான் எப்படி போய் ஜனங்கள் கிட்ட பேசுவேன். தேவன் கேட்கிறார் கேள்வி, உன் கையில என்ன இருக்கு, கோல், போங்க, போதும், கவலைப்பட வேண்டாம், செங்கடல் பிளக்கணுமா, கோல் நீட்டுங்க, போதும், அமலைக்கர் கூட ஜெயிக்கணுமா, கோல் உயர்த்தி குடிங்க, போதும். அது உண்மை, அது ரொம்ப முக்கியம். அதே போல எலிசா எலிசா கிட்ட அந்த ஒரு விதவை ஸ்திரீ கேட்கும் போது, கடன் ரொம்ப பிரச்சனை, எனக்கு கஷ்டம் இருக்கு வரும்போது, எலிசா கூட என்னதான் கேட்டாங்க, உங்க கிட்ட என்ன இருக்கு, கொஞ்சம் என்னதான் இருக்கு, அதை டெவலப் பண்ணுங்க விசுவாசத்தோட, அதை வச்சு செய்யுங்க, உங்களுக்கு எல்லாம் நடக்கும். கர்த்தர் இயேசு கேட்டுட்டாங்க அந்த 5000 பேருக்கு போஷிக்கும் போது, உங்க கிட்ட என்ன இருக்கு, 2 மீன் 5 அப்பம் தான், பரவாயில்ல கொண்டு வாங்க, அவ்வளவுதான். நல்ல ஒரு அடையாளம், நம்ம பலப்பட வேண்டிய ஒரு அடையாள ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள். சகோதர சகோதரிகள், நம்ம கையில என்ன இருக்கும் அதை தேவன் பயன்படுத்தி அதன் மூலம் நாம நம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்றுகிற விஷயத்துல அவரு வல்லமையுள்ளவரா செயல்படுவார் நிச்சயம். சகோதர சகோதரிகள், இதை அங்க நாம் சிந்திக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே. சோ இன்னைக்கு இப்படியாக இன்னைக்கு இந்த இடுக்கமான வாசலுக்குள்ள பிரவேசிச்சிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரு சின்ன செய்தி நம்ம உங்கள் முன்பாக அங்க வைக்கிறோம். உலகத்துல பாவம் மரணத்தின் பிடியில பெயர் சபைகளுக்குள்ள பலிகளை எல்லாம் ஏறெடுத்துட்டு இருளுக்குள்ள இருந்தோம், ஆனா கிருபையில இன்னைக்கு இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ள பிரவேசிச்சு இந்த புத்தியுள்ள ஆராதனைக்குள்ள பிரவேசிச்சிட்டோம். ஆனா இப்ப நாம் சிந்திக்கலாம், நமக்கு நாமே விக்கிரகங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம், ஆனா தேவனுக்கே நம்முடைய ஆராதனை ஏறெடுக்கிறவர்களாக அவருக்கே நம்முடைய பலிகளை நாம் செலுத்துவது மிக மிக அவசியம். இப்படி எல்லாம் பலிகள் செலுத்தலாம், கையில இருக்கிற தாளந்த கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு ஜபத்தோட அவைகளை முழு பலத்தோட நீங்கள் தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும் என்று உங்கள் இடத்துல நான் அங்க வேண்டிக் கொள்ளுகிறேன் சகோதர சகோதரி. சோ கடைசியாக நாம் சொல்லும் பொழுது, இப்போ உடன்படிக்கை பண்ணிருக்கிற அந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அக்னி பற்றி எரியும், ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கும். தேவன் மேல, கர்த்தர் இயேசு மேல, அவங்க நமக்கு தந்துட்டு இந்த உன்னதமான வாய்ப்பின் மேல, அது தேவன் பார்வையில ரொம்ப விசேஷம். அதுக்கு பைபிள் என்ன பேர்னா, ஃபர்ஸ்ட் லவ், ஆதியில் கொண்டிருந்த அன்பு எப்போதுமே ரொம்ப வைராக்கியமா இருக்கும். ஆனா அது விட்டுவிடாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் என்கிற எச்சரிப்பு கூட வசனங்கள் அங்க இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு இந்த அழைப்பினுடைய உன்னதம் மகத்துவம் புரிஞ்சு அந்த பூரிப்போட அந்த வைராகியத்தோட இருக்கிற சகோதர சகோதரிகள் நாம் இதை நினைவு கூர்ந்து கொள்வோம். இந்த ஆதியில் கொண்டிருந்த நம்முடைய அன்பை நாம ஒருபோதும் அங்க விட்டுட வேண்டாம். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். அநேக சகோதரர்களுக்கு ஓட்டம் அநேகருக்கு முன்கூட்டியே ஆரம்பிச்சிருக்குது. ஆனா மரண பரியந்தம் உண்மையில் உங்களுக்கு தான் அந்த கிரீடம். இது கூட மனதில் வைப்போம். 4 வருஷம் இல்ல, 5 வருஷம் உண்மை இல்ல, 10 வருஷம் உண்மை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆரம்பிச்சிடுச்சுன்னா மரண பரியந்தம் அதுல உண்மையில்லவங்களாக இருக்கு நம்ம முயற்சி செய்வோம். அப்பயே நமக்கு அந்த ஜீவ கிரீடம் என்று அங்க வெளிப்படுத்துற 2 பத்தில் படிக்கிற வசனங்களை நாமோ அங்க நினைவு கூர்ந்து கொள்வோம் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமில்ல, நம்ம கிறிஸ்துவனுடைய போர் சேவகர்கள் நமக்கு உண்டாயிருக்கிற இந்த போராட்டத்துல நம்ம வந்துட்டு அங்க பின்வாங்கிட வேண்டாம். இது உடன்படிக்கை பண்ணியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் நாம் அதைய நினைவு கூறும். ஏன்னா உலகத்துல சொல்றாங்க, உலகத்துல போர் முனையில் இருக்கிற அந்த போர் சேவகர்கள் சோல்ஜர்ஸ், உண்மையான சோல்ஜர்ஸ், அவங்க பின்னிட்டு பார்க்க மாட்டாங்க, பின்னாடி திரும்பி பார்க்கறது இல்லை, பின்வாங்கிறது கிடையவே கிடையாது. முதலாம் உலக போர்ல கூட அப்படித்தான் ஒரு சோல்ஜர் சொல்லிட்டாராம், அவர் வாபஸ் பண்ண சொல்லி அவங்க டீமே கூட்ட போது அவர் சொல்லிட்டாரா, நோ, என்னுடைய பணம் கூட வாபஸ் ஆக, நான் வந்துட்டேன்னா வந்துட்டேன். சகோதர சகோதரிகளே, உலகத்தார் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விசேஷமான அழைப்புல நம்முடைய கர்த்தருடைய தலைமையில போர் சேவகளா இருக்கக்கூடிய நாம் கூட நமக்கு உண்டாயிருக்கிற இந்த போராட்டத்துல நல்ல போராட்டத்தை போராடி அந்த ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள நாம பிரவேசிக்க நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களா இருப்போம். தேவன் தாமே நம் யாவரையும் இந்த ஒரு மாபெரும் வாய்ப்புல வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்றைய உடன்படிக்கை செய்த அந்த சகோதர சகோதரர்களுக்கு நம்முடைய ஜெபங்களை நாம ஏறெடுப்போம். ஆமென்.